அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பொதுக்காலம் 21 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். இன்றைய வாசகங்கள் நான் மீட்படைவேனா என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறது. உதாரணமாக, மீன்களில் 2 வகைகள் உண்டு. ஒன்று செதில் உள்ளவை, மற்றொன்று செதிலற்றவை. செதில் உள்ளவை எதிர்நீச்சல் போடும் வல்லமை படைத்தவை. செதிலற்ற மீன்களோ எதிர்நீச்சல் போட முடியாதவை. எனவே வாழ்க்கை முழுவதும் சேற்றிலே வாழக்கூடிய கட்டாயம் ஏற்படுகின்றது. இயேசுவும் மனிதர்களை இரு வகைகளாக பிரிக்கின்றார். இடுக்கமான வாயிலில் வாழ்கின்றவர்கள், அகலமான வாயில் வழியே நுழைகின்ற சிலர். இடுக்கமான வாயில் வழியே நுழைபவர்கள் நல்மனத்தோடு நல்ல சமுதாயத்தை நோக்கி பயணிப்பவர்கள். நீதிக்கான போராட்டம், நல்வாழ்வு, நேரிய செயல்பாடுகள் முதலியவை அவர்களின் எதிர்நீச்சல் மனநிலையை சுட்டிக்காட்டுகின்றன. இதையே இடுக்கமான வாயில் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். ஆனால் இன்றைய மின் நவீன உலகம் நற்செய்திக்கு எதிரான அகன்ற வாயிலை அழுத்தமாய் முன்வைக்கிறது. கட்டுக்களை அவிழ்ப்பதாக கூறி கட்டுப்பாடுகள் இன்றி தரிகட்டு செல்கிறது. மதிப்பீடுகள் அடிப்படையிலான வாழ்க்கை பின்தள்ளப்பட்டு எப்படியும் வாழலாம் எனும் போக்கு முதன்மை பெறுகிறது. வருந்தி உழைப்பதும் வறுமை என்பதும் ஏளனத்திற்கு உரியதாக கருதப்படுகிறது. மீட்பு, முடிவில்லா வாழ்வு என்பதும் அர்த்தமற்றதாக ஒதுக்கப்பட்டு இவ்வுலகமே வாழ்வின் பயனாய் விளம்பரப்படுத்தப்படுகிறது. இறையாட்சி உயரிய மதிப்பீடுகளின் அடிப்படையிலானது. இந்த உலகின் எதிர்பார்ப்புகள், போக்குகள் ஆகியவற்றுக்கு மாறாக இயேசுவின் போதனைகள் அமைகின்றன. எடுத்துக்காட்டாக, பழிக்கு பழிவாங்க துடிக்கும் உலகில் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்கிறார் இயேசு. பகைவரை வெறுக்கும் நம் சூழலில் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என மத்தேயு நற்செய்தியில் கூறுகிறார். செல்வத்தை நாடி ஓடும் உலக போக்கிற்கு எதிராக நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்கிறார். சேமித்து வைக்க அலைவாயும் உலகில் எதை பற்றியும் கவலைப்படாமல் கடவுளை மட்டுமே நம்பிட அழைக்கும் இயேசு, நீங்கள் கடவுளுடைய ஆட்சியை நாடுங்கள் என கூறுகிறார். ஆக, உலகத்தின் தேடல்கள் வேறு, இறையாட்சியின் தேடல்கள் வேறு. இறையாட்சியின் சொந்தங்கள் நாம் ஆக வேண்டுமென்றால் இறையாட்சியின் மதிப்பீடுகளை கடைபிடிப்பதொன்றே வழி. நம்மில் பலர் நமது அன்றாட வாழ்விற்கும் முடிவில்லா வாழ்விற்கும் தொடர்பில்லை என எண்ணி வாழ்கிறோம். எனவேதான் நலமான நம்பிக்கைகளும் மதிப்பீடுகளின் அடிப்படையிலான கொள்கை பிடிப்புகளும் குறைந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடும் இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி நுழைய முயல்வது என்பது இயேசுவை போன்று கொள்கை பற்றோடு வாழ்வதாகும். இறையாட்சியை விட தங்கள் வாழ்வையும் வசதியையும் பெரிதென எண்ணி சமரசம் செய்யாதிருப்பதாகும். இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கவும் முன்வருவதாகும். மீட்படைய இடுக்கமான வாயில் வழியே பயணம் செய்ய உழைப்போம். பாவத்தையும் தற்பெருமையையும் தகர்த்தெறிந்து இறையாட்சியில் எளிதாய் நுழைய இந்த திருப்பாடலின் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம்.
திருப்பாடல் 117.
சென்று நற்செய்தியை பறை சாற்றுங்கள், பறை சாற்று.
நல்லது மிக பெரியது. ஆண்டவர் நமக்கு காட்டிடும் அன்பு மாறாதது மிக பெரியது. மக்கள் இனத்தாரே அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை சொற்றொடர்கள் 22-30 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இரையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் பொழுது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பிரியமான தோழர்களே, தோழிகளே, அருள் அலைகளின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்கால 21 ஞாயிறு இறை வார்த்தை பகுதிகள் இறை ஆட்சிக்கு நம்மை உரிமையாக்கிக் கொள்ள இனிமையான வழிகளை சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் எருசலேம் பயணத்தின் போது இடையிலே ஒருவர் அவரை சந்தித்து, ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்கிற கேள்வியினை எழுப்புகிறார். இயேசு அந்த மனிதர் எழுப்புகிற அந்த கேள்வியை பயனற்ற கேள்வியாக எண்ணுகிறார். மீட்பு பெறுவோர் சிலரா பலரா என்று கேட்கிறவனுக்கு தாம் கொடுக்க போகிற பதிலால் எந்தவிதமான பயனும் இல்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வித்தியாசமான தனி மனிதனுக்கும் கேள்வியை எழுப்புகிறவனுக்கும் உதவுகிற விதத்தில், பயனுள்ள விதத்தில் சில பதில்களை கொடுக்கிறார். முதலாவது, இடுக்கமான வாயில் வழியாக வருந்தி முயலுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது, இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் என்றும் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற உண்மைகள், மீட்பு என்பது கட்டாயம் உண்டு, ஆனால் அந்த மீட்பு யாருக்கு உரியது என்று சொன்னால் இடுக்கமான வாயில் வழியாக செல்லுகிறவனுக்குத்தான். இடுக்கமான வாயில் என்று சொல்லுகிற பொழுது மீட்புக்கான பாதை ஒரு குறிப்பிட்ட பாதை என்று சொல்லப்படுகிறது. The way to salvation is specific, very specific என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இடுக்கமான வாயில் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரே ஒரு வழிதான், பல வழிகள் இல்லை. அதைத்தான் யோவானர் செய்தி 14:6 இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். மேலும் திருத்தூதர் பணிகள் நூல் 4:12 இறைவசனம், இயேசுவாலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே மீட்பு என்பது ஆண்டவர் வழியாகவும் அவர் சொல்லுகிற பாதை வழியாகவும் நடக்கிற பொழுதுதான் நமக்கு உரித்தாகும் என்பது இங்கே யதார்த்தமாகிறது. ஆனால் இன்றைய நமது வாழ்வின் யதார்த்த நிலை என்ன என்று நாம் சிந்திக்கிற பொழுது, இடுக்கமான வாயிலை பாதையை யாரும் விரும்புவதில்லை. காரணம், இடுக்கமான பாதை என்பது நெறிமுறைகள் நிறைந்தது, சட்டத்திட்டங்கள் நிறைந்தது. இந்த வாயிலை யாரும் விரும்புவதில்லை. அதற்கு மாற்றாக எல்லாவற்றிலும் குறுக்கு வழிகளை மட்டுமே தேடுகிறோம். எப்படி விரைவாக முன்னேறலாம், சம்பாதிக்கலாம், உழைப்பை தவிர்க்கலாம் என்கிற மனநிலைதான் இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. ஏன் இந்த மனநிலை பிறந்தது என்று சிந்திக்கிற பொழுது அதற்கான பதிலை மறைந்த முத்திவேறு பெற்ற திருத்தந்தை இரண்டாம் ஜான் பவுல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 21 நூற்றாண்டின் மிகப்பெரிய பாவம் த சின் ஆஃப் சின்லெஸ்னஸ் என்று சொல்லுகிறார். எதுவுமே பாவம் இல்லை என்கிற மனநிலைதான் 21 நூற்றாண்டின் மிகப்பெரிய பாவம். இந்த பாவம்தான் மனிதர்களை இடுக்கமான பாதையை தேர்ந்து கொள்வதிலிருந்து தவிர்க்க பார்க்க சொல்லுகிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற மனநிலையை அவர்களுக்கு அனுதினமும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இது உண்மையான வாழ்வல்ல. அதற்கு மாற்றாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்கிற பொழுது அதிலே தியாகம் இருக்க வேண்டும், உழைப்பு இருக்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்வு எப்படி வேண்டுமானாலும் வாழ்கிற வாழ்வாக இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்வாக அமைகிற பொழுதுதான் அது சிறந்த வாழ்வாகிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாயில் வழியாக நுழைய முயலுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிற இந்த இடுக்கமான பாதையை, நேரிய பாதையை நாம் தேர்ந்து கொள்ளுகிற பொழுது இறையாட்சி நமக்கு உரித்தாகும். அதோடு நாம் மட்டும் சென்று இறையாட்சியை உரியவராக்கிக் கொள்வது நோக்கமல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதோடு இரண்டாவது படிப்பினையும் கொடுக்கிறார். நேரிய பாதையில் செல்ல தவறியவர்களையும் திருத்தி நேரிய பாதைக்கு அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடமை என இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு சுட்டுகிறது. அன்பு உள்ள இடத்தில்தான் கண்டிப்பும் இருக்கும், கண்டிப்பு உள்ள இடத்தில்தான் உண்மையான அன்பு இருக்கும் என்பதனையும் இரண்டாவது வாசகத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இத்தகைய மற்றவர்களை திருத்தி வாழுகிற வாழ்க்கையை வாழ பழகி கொண்டவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவார்கள் என்றும் இறை வார்த்தை சொல்கிறது. எனவே பிரியமான தோழர்களே, தோழிகளே, நாம் இறையரசை, இறையாட்சியை நமதாக்கிக் கொள்ள இடுக்கமான பாதையை, அதாவது நேரிய மதிப்பீடுகள் நிறைந்த பாதையை தேர்ந்து கொள்வோம். அந்த பாதையிலே நாம் மட்டும் நடந்து செல்வதோடு நம்மோடு பிறரையும் அழைத்து செல்ல முயற்சி செய்வோம். அப்படி நாம் செல்லுகிற அந்த பயணம் வெற்றிகரமான பயணமாக, நிறை பலனை கொடுக்கிற ஒன்றாக அமையும். பயணங்களின் வெற்றி பாதையை பொறுத்தே என்று சொல்கிறார்கள். பயணங்கள் கரடுமுரடாக இருக்கிற பொழுது நாம் மேற்கொள்ளுகிற பயணமும் நமக்கு இனிமையாக இருக்காது. அதற்கு மாற்றாக நல்ல பாதையாக இருக்கிற பொழுது நம்முடைய பயணங்கள் எல்லாம் இனிமையையும் இலக்கை வெகுவாக எளிதாக அடைகிற நிலையையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விதத்தில இறையாட்சியை நோக்கிய நம்முடைய பயணத்தில நாம் நேரிய பாதையை தேர்ந்து கொண்டு நிறைவான வெற்றியை அடைந்திட முயல்வோம். இறைவன் நமக்கு எல்லா அருள் வளங்களையும் கொடுத்து அதற்கான அருள்வளத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இறையரசுக்கு சொந்தங்களாக நாங்கள் மாறிட இடுக்கமான பாதையை, நேரிய பாதையை தேர்ந்து கொண்டு வாழ எங்களை இறை வார்த்தை வழியாக இன்றைக்கு அழைக்கிறீர். நாங்கள் என்னாலும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்ந்திட, உம்முடைய அருள் துணையிலே நடந்து இறையாட்சியை எங்களது உரித்தாக்கிக் கொள்ள உம்முடைய அருளை நாங்கள் எரிஞ்சுகிறோம். இதோ இந்த இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற எல்லா இறை மக்களையும் உம்முடைய அரசுக்கு சொந்தக்காரர்களாக மாறிட அவர்கள் எடுக்கிற எல்லா முன்னெடுப்புகளையும் நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உம்முடைய அருள் துணையிலே நேரிய பாதையிலே அவர்கள் நடந்திட தேவையான சக்தியை பெற்றவர்களாக, உம்முடைய சாட்சிகளாக வாழ்ந்திட தேவையான அருளை பெற்றவர்களாக தொடர்ந்து வாழ்ந்து உம்முடைய அரசை வந்து சேர அருள் புரிவீர். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென்.
வேரிதாஸ் தமிழ் பணி, திருச்சபை செய்திகள். திருத்தந்தையின் தலைமையில் அக்டோபர் 12-13 தேதிகளில் மரியன்னையின் நாட்கள் நடைபெறும். நம்பிக்கை ஆண்டில் ஒரு சிறப்பு நிகழ்வாக வருகிற அக்டோபர் மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் மரியன்னையின் நாட்கள் வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் கொண்டாடப்படும் என்று புதிய நற்செய்தி அறிவிப்பு பணி திருப்பீட அவை தெரிவித்துள்ளது. 1917 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி பாத்திமா நகரில் மரியன்னை இறுதி முறையாக தோன்றியதை நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்வுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாத்திமா நகர் திருத்தலத்தில் வணங்கப்படும் அன்னை மரியாவின் திருவுருவம் அக்டோபர் 12 சனிக்கிழமையன்று வத்திக்கானை அடையும். அன்று மாலை 5 மணியளவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியின் திருவுருவத்திற்கு முன் ஜபமாலை சொல்லி மரையிறையும் வழங்குவார். இதைத் தொடர்ந்து உலகெங்கும் உள்ள மரியன்னை திருத்தலங்களை நினைவு கூர்ந்து பசிலிக்கா வளாகத்தில் ஜபமாலையும் முழு இரவு ஜப வழிபாடும் நடைபெறும். அக்டோபர் 13 தேதி ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு மீண்டும் ஜபமாலையும், அதனைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றும் திருப்பலியும் புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
வாழும் ஆர்வத்தை இழந்த நான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்த பின் வாழும் ஆர்வம் பெற்றேன். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண், கடந்த 10 ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வாழும் ஆர்வத்தை இழந்து வந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்த பின் வாழும் ஆர்வம் பெற்றுள்ளதாக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் கூறியுள்ளார். ஸ்பெயின் நாட்டின் மத்ரித் நகரில் வாழும் எலனா ஆல்பா என்ற 58 வயதான பெண் கடந்த 10 ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைகளையும் கதிர்வீச்சு மருத்துவத்தையும் மேற்கொண்டு வருபவர். தான் உயிரோடு இருக்கும்போது எப்படியாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியதால் மிகுந்த சிரமத்துடன் அருள் சகோதரிகள் சிலருடைய உதவியால் வத்திக்கானுக்கு பயணமாகி திருத்தந்தையை சந்தித்தார். தன் நிலையை கண்ட திருத்தந்தை கண் கலங்கியதாகவும் அவரிடம் தான் ஸ்பானிய மொழியில் எழுதிய ஒரு மடலை அளித்ததாகவும் அம்மடலுக்கு திருத்தந்தை பதில் தர உறுதியளித்ததாகவும் ஆல்பா அவர்கள் சிஎன்ஏ கத்தோலிக்க செய்தி நிறுவனத்திடம் கூறினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து திரும்பியதிலிருந்து தான் மன அமைதியோடும் நன்றியோடும் மகிழ்வோடும் வாழ்வதாக ஆல்பா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.
திருத்தந்தையர் 23 ஜான் அவர்களையும் 2 ஜான்பால் அவர்களையும் புனிதர்களாக உயர்த்தும் நாள் செப்டம்பர் 30 அறிவிக்கப்படும். செப்டம்பர் 30 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முக்தி பேறு பெற்ற திருத்தந்தை 23 ஜான் அவர்களையும் முக்தி பேறு பெற்ற 2 ஜான்பால் அவர்களையும் புனிதர்களாக உயர்த்தும் நாளை அறிவிப்பார் என்று வத்திக்கான் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். நடைபெறும் நம்பிக்கை ஆண்டிலேயே இவ்விரு திருத்தந்தையரும் புனிதர்களாக்கப்படும் நிகழ்வு நடைபெறும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஒரு சில செய்திகள் வெளிவந்தாலும் இந்நிகழ்வு வருகிற ஆண்டில் நடைபெறும் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்பு அளித்த பேட்டி ஒன்றில் வெளிப்படுத்தியுள்ளார் என்பதையும் கர்தினால் அவர்கள் எடுத்துரைத்தார். 2 வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பித்து திரு அவையில் புத்துணர்ச்சியை கொணர்ந்தவர் திருத்தந்தை 23 ஜான் என்றும் இந்த புத்துணர்ச்சியை நடைமுறை வாழ்வில் அறிமுகப்படுத்தியது திருத்தந்தை 2 ஜான்பால் என்றும் கர்தினால் தன் பேட்டியில் சுட்டிக்காட்டினார்.
உரையாடல் வழியாக மட்டுமே நாம் உலகில் அமைதியை கொணர முடியும். ஜப்பான் மாணவர்களிடம் திருத்தந்தை. ஏனைய கலாச்சாரங்களுடனும் மதங்களுடனும் நாம் கொள்ளும் உரையாடல் நம்மை நலமான வழிகளில் வளர்க்கும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். ஜப்பானின் டோக்கியோ நகரில் உள்ள கவுகன் புன்றி செய்பு உயர்நிலைப் பள்ளியின் 200 மாணவர்களையும் 15 ஆசிரியர்களையும் இப்புதனன்று வத்திக்கானில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வேற்று நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்வதன் வழியாக வளரும் வாய்ப்புகளை இளையோர் பெறுகின்றனர் என்று கூறினார். உரையாடல் வழியாக மட்டுமே நாம் உலகில் அமைதியை கொணர முடியும் என்று கூறிய திருத்தந்தை வந்திருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் உரையாடல்கள் நிறைந்த பயணத்தை மேற்கொள்ள தான் வாழ்த்துவதாக கூறினார். மேலும் மலைப்பொழிவில் இயேசு கூறிய பேறு பெற்றோர் வார்த்தைகளும் மத்தேயு நற்செய்தியின் 25 பிரிவில் காணப்படும் இறுதி தீர்ப்பு பகுதியும் நம் வாழ்வுக்கு தலைசிறந்த திட்டத்தை வகுக்கின்றன என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேலும் கூறினார்.
அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழா கொண்டாடப்படும். லக்ஸராயர் சகரியா. வன்முறையை தூண்டி வந்த ஒரு சிலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதை அடுத்து எகிப்தின் லக்ஸர் பகுதியில் ஓரளவு இயல்பு நிலை திரும்பியுள்ளது என்றும் எனவே ஆகஸ்ட் 22 இவ்வியாழனன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழா கொண்டாடப்படும் என்றும் எகிப்தின் ஆயர் ஒருவர் கூறினார். ஜூலியன் நாள்காட்டியின்படி ஆகஸ்ட் 22 கொண்டாடப்படும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழா இவ்வாண்டு கொண்டாடப்படாது என்று 2 நாட்களுக்கு முன் அறிவித்த லக்ஸர் ஆயர் பாதுகாப்பு நிலைமை சற்று முன்னேறியுள்ளதால் இவ்விழா எளிமையான வகையில் கொண்டாடப்படும் என்று கூறியுள்ளார். எகிப்தில் அமைதி திரும்பும்படி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து விடுத்து வரும் விண்ணப்பங்களை கேட்டு பல நாடுகளிலிருந்தும் ஆயர்கள் தன்னை தொலைபேசியில் அழைத்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருவது தங்களுக்கு மிகுந்த வலிமையை தந்துள்ளது என்று ஆயர் கூறினார். எகிப்தில் வாழும் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் ஒன்றித்து வாழ்வதே விரும்புகின்றனர் என்று ஆயர் சகரியா தன் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார்.
எகிப்தில் இடம்பெறும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. கர்தினால் சாந்திரி. எகிப்தில் இடம்பெற்று வரும் கடும் வன்முறைகளுக்கு உரையாடலும் ஒப்புரவுமே இயலக்கூடிய உண்மையான ஒரே தீர்வு என்று திருப்பீட கீழை வழிபாட்டு பேராயர் தலைவர் கர்தினால் லியானார்தோ சாந்திரி அவர்கள் கூறினார். எகிப்தின் அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களுடனும் தனது ஒருமைப்பாட்டு உணர்வை தெரிவித்துள்ள கர்தினால் சாந்திரி அவர்கள் எகிப்தில் துன்புறும் மக்களுக்காக நாம் கண்ணீருடன் கடவுளை பிரார்த்திப்போம் என்றும் கூறியுள்ளார். எகிப்துக்காக ஜெபிக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்து வரும் வேளை அந்நாட்டின் நிலைமை குறித்து வத்திக்கான் வானொலிக்கு பேட்டியளித்த கர்தினால் சாந்திரி அவர்கள் எகிப்தில் ஆலயங்கள் அழிக்கப்பட்டிருப்பதும் கிறிஸ்தவர்கள் துன்புறுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று தெரிவித்துள்ளார். எகிப்தில் சிறுபான்மையினராக இருக்கும் கத்தோலிக்கர் குறித்து கவலை தெரிவித்துள்ள கர்தினால் அவர்கள் சமய சுதந்திரமும் மனித மாண்பும் அனைத்து மதத்தினரும் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்.
அன்னை மரியாவின் பிறந்த நாளையொட்டி வேளாங்கண்ணியிலும் பெசன்ட் நகரிலும் கோலாகல ஏற்பாடுகள்.
அன்னை மரியாளின் பிறந்த நாளையொட்டி வேளாங்கண்ணியிலும் சென்னையில் உள்ள பெசநகரிலும் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி செப்டம்பர் 8ஆம் தேதி தேர்பவனியுடன் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் தயாரான நிலையில் உள்ளன. கொடியேற்றத்திற்கு பிறகு வரும் நவ நாட்களிலும் ஆடம்பர திருப்பலிகள் நடைபெறவுள்ளது. இதேபோல் சென்னையில் உள்ள பெசநகரிலும் திருவிழாக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் உங்கள் சகோதரன் எட்வர்ட் மற்றும்
நிர்மலா.